ஒரு மனிதன் திடீர்னு இறந்துட்டாராம். எதிர்பார்க்காம அவருக்கு இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எவ்வளோன்னு கணக்கு பார்க்கும்போது அந்த சொத்துவெல்லாம் விற்ற பிறகு அவருடைய இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கே அதெல்லாம் சரியாக போச்சு. அவருடைய ரெண்டு பிள்ளைங்க மெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மெடிக்கல்லாம் படிக்கணும்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இப்போ படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப சோககரமாக அந்த ரெண்டு பிள்ளைகளும் மெடிக்கலை நிறுத்திட்டு நம்ம இனிமேல் வேலைக்கு தான் போகணும், இனிமேல் நம்மளுக்கு கவனிக்க முடியாது அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த திடீர்னு ஒரு ஆள் வந்தாராம். வந்து அந்த ரெண்டு பிள்ளைகிட்ட, நான் ஒரு காலத்தில் ரொம்ப பண கஷ்டப்படும் போது உங்கள் அப்பா தான் எனக்கு உதவி செய்து என்னை காப்பாற்றினார். அந்த நேரத்தில் அவர் உதவி செய்யலைன்னா நான் ரொம்ப பயங்கரமான நிலைமைக்கு போயிருப்பேன். ஆகவே அவருடைய அப்போ நான் முடிவு பண்ண, அவர் எனக்கு இப்போ காட்டின தயவை நான் எப்படியாவது அவருக்கு திருப்பி காட்ட போகிறேன்னு அந்த காலத்தில் நான் முடிவு பண்ணேன். அதனால் இப்போ காட்டுற சமயம் வந்திருக்கிறது. நீங்கள் ரெண்டு பேர் மெடிக்கல் படிங்க, அதுக்கு தேவையான மொத்த செலவையும் உங்கள் அப்பாவுடைய தர்ம கணக்கில் சேர்த்துருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் அந்த அக்கௌண்ட்டில் அவருடைய கைண்ட்னஸ்ன்ற அக்கௌண்ட்டில் சேர்த்துருங்க, அதுக்கு எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மெடிக்கல் படித்து முடிக்கிற வரைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு சாமியல் 10வது அதிகாரத்தில் அப்படி ஒரு ஒரு தயவின் கதையை தான் நாம் படிக்கிறோம். தாவீது வந்து ஒரு லவ்விங் கைண்ட்னஸ் மேன்லாம், அந்த மாதிரி லவ்விங் கைண்ட்னஸில் பொங்கிக்கிட்டு இருக்கார், எஸ்டேட்டில் பொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பொங்கி வருகிற கிருபையை மெஃபிபோஷத்துக்கு அவர் இப்போ தான் யோனாத்தின் நிமித்தம் காண்பித்து முடித்த தாவீது 10வது அதிகாரத்தில் அடுத்ததாக அவருடைய அந்த கிருபை வந்து வெறும் இஸ்ரவேலுக்குள்ள மாத்திரம், யூதர்களுக்குள்ள மாத்திரம் இல்லாமல் அந்த பொங்கி வருகிற கிருபை இஸ்ரவேல் தேசத்தை தாண்டி குலத்தை தாண்டி அந்நியரையும் தேடி ஓடுகிற ஒரு வண்ணத்தில் இங்கே நாகாஷ் என்ற ஒரு ராஜா, ஆமோன் தேசத்தின் ராஜா, அவன் இறந்து போன பிறகு அவனுடைய மகன் ஹனூன், அவன் அப்பா இறந்து போயிட்டாருன்ற துக்கத்தில் இருக்கும்போது அந்த அந்நியனுக்கு இவர் தயவு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறத பார்க்குறோம். ஒரு வாட்டி நம்ம தயவு காட்ட ஆரம்பித்தோன்னா அந்த தயவுனால் வருகிற அந்த இன்பம் இருக்கே, அந்த இன்பத்துக்காக திருப்பி திருப்பி தயவு காட்டணும்னு நமக்கு வரும். அந்த மாதிரி தான் இவர் திருப்பி திருப்பி தயவு காமிச்சிக்கிட்டே போகிறார். இன்றைக்கி இந்த பகுதி 1-7 வரைக்கும் 3 தலைப்பில் நம்ம படிச்சுக்கலாம். தாவீதுடைய ஒரு பெருந்தன்மை உள்ள தயவு, ரெண்டாவது அதுக்கு ஹானும் நாகாஷுடைய மகனாகிய ஹானும் கொடுத்த கொடுமையான பதில், மூன்றாவதாக இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடத்தை படிக்கிறோம், நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன. 1-2 வரைக்கும் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆமோன் மக்களுடைய ராஜா அவர் இறந்துடுறாரு. அவருக்கு இருந்த பையன் அனூம் அப்படின்னு ஒரு பையன் அவனுடைய இடத்துல ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. தாவீது சொல்றாரு, நாகாஷ் எனக்கு தயவு காமிச்சான், அவனுக்கு நான் திருப்பியும் தயவு நான் காட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு தூதுவர்களை அனுப்ப அவர் முடிவு பண்றார். ஆமோனியர் வந்து யூதர்களுக்கு ஒரு விதத்துல ரிலேட்டிவ்ஸ் தான், லோத்து மூலமாக வந்த ரிலேட்டிவ் தான். நாகாஷ் அப்படின்றவர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இருக்கலாது, இருக்காது மோஸ்ட்லி. 2 Samuel 11 ஒரு காலத்தில் நாம் படித்தோம். அந்த டைம்ல ஜேபேஷ் கிலியாதுன்ற ஊர், இஸ்ரவேல் ஊர் வந்து அவன் வந்து முற்றுகையிட்டு அந்த ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் சொன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு சரண்டர் ஆகுங்க, உங்களை எல்லாரையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போ வந்து சரண்டர் ஆகுங்க இல்லைன்னா கொன்னுடுவேன்னு சொல்லும்போது அந்த ஜனங்கள்லாம் பயந்து வந்து அவங்கிட்ட, எங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை செய்ய, நான் உங்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் சிலதுன்னு கொடுக்குறோம், நீங்கள் என்ன ஆண்டு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி டாக்ஸ் கட்டுற மாதிரி செய்யினா ஓகே, அப்படி இருந்தால் சரி, ஆனால் உங்களை நான் அவமானப்படுத்தாமல் விட மாட்டேன், நீங்கள் எனக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா உங்கள் எல்லாருடைய ஆம்பளைங்களுடைய ரைட்டு கண்ணை நான் பிடிங்கி எடுத்துருவேன். என்ன ராஜா பாருங்கள், உங்கள் எல்லாருடைய ஆம்பளைங்களுடைய கண்ணுகளை நான் பிடுங்கி எடுத்துருவேன், அப்புறம் நீங்கள் எனக்கு சரண்டர் ஆகலாம் அப்படின்னவுன்னா அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் 7 டைம் கொடுப்பா வரோன்னு சொல்லி போகும்போது தான், அந்த டைமில் தான் ஆண்டவர் சவுலை எழுப்பினார். சவுல் வந்து ராஜாவாக இருந்தார், அவரை எழுப்பி அதை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவருடைய ஆவி சவுலுக்குள்ள வந்து சவுலு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி போய் ராவோடு ராவா போய் ஆமோனியர்கள் அந்த கேம்ப் போய் அட்டாக் பண்ணி அவங்கள விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டான். அப்பத்திலேருந்து நாகாஷ்க்கு சவுல் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இது வந்து இப்போ ஒருவேளை தாவீது வந்து சவுல்கிட்ட இருந்து விரட்டப்படும் போது, இப்போ என்னுடைய சத்ருவுடைய சத்ரு என்னுடைய நண்பன் இல்லைங்களா, இப்போ சவுல் மேலே அவருக்கு ஏற்கனவே வெறுப்பு, அப்படியே நம்மளை விரட்டினானேன்னு இப்போ தாவீது அவர் விரட்ட ஆரம்பிக்கும் போது தாவீது மேலே ஒரு வேளை கருணை வந்து அந்த டெட் சீனு இடத்துல சில இடத்துல கொஞ்ச நாள் தாவீது ஒளிஞ்சிருந்தார். அதுக்கு பக்கத்தில் தான் ஆமோன். அந்த நேரத்தில் தாவீதுடைய ஆட்களுக்கு அவருடைய மக்களுக்கு ரொம்ப சப்ளைஸ் வேணும், அவர் கூட ஆளுங்கள்லாம் ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, சாப்பாடு கீப்பாடு வேணும். அந்த டைமில் நாகோஷ் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அதுவே இடத்துல ரெக்கார்ட் பண்ணலை. ஆனால் தாவீது சொல்கிறார், எனக்கு தயவு காமிச்சான் நாகோஷ் அப்படின்னு, நாகோஷ் காமிச்சதுனால அதை நான் திருப்பி கொடுக்கணும். இப்போது நாகாஷ் இறந்துட்டான், ஒரு காலத்தில் எனக்கு தயவு காமிச்சான் ஆமோன் ராஜா, இப்போ இறந்துட்டான். அந்த தயவை தாவீது நினச்சி பார்த்து அவனுக்கு ஏதாவது நான் செய்யணும், அவனுடைய பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு. ஆனால் கானானியராச்சே இவங்களுக்கு ஏதாவது உடன்படிக்கை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே, இது எப்படி செய்யலாம்னா, முதலாவது ஆமோனியர் வந்து கானானியர் அல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்பப்பார் குடியிருந்தவங்க இல்லை. ரெண்டாவது உபாகம் 2:19 மோசே ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஆமோன் புத்திரர்களை நீ ஒரு காலம் தொந்தரவுப்படுத்தாத, அவங்க தேசத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன், அதை அவங்கள நீ விரட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதனால தாவீது இந்த தயவு காட்டுறது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது, புரியுதுங்களா. எல்லா கானானியரோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தார், ஆனால் ஆமோன் புத்திரர் கானானியர் இல்லை. ஆகவே ஒரு சின்சியர் கண்டோலன்சஸ் இல்லைங்களா, அப்பா இறந்துட்டாருன்னு. இப்போ நம்ம சர்ச் இங்கிலீஷ் சர்வீஸில் பிரகாஷ்ன்றவர் அவர் வந்துக்கிட்டு இருந்தார் ஃபேமிலியோடு, ஒரு 3 வாரமாக காணும். நம்ம என்ன நினைப்போம், ஓகே வேறு ஏதோ சேர்ச்சுக்கு போயிட்டாங்களோ நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவர் ஒரு மெசேஜ், என்னங்க எப்படி இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் ஆசாமுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப வருத்தம் ஆச்சு இல்லைங்களா. நம்ம ஸோ வெரி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் தயவு கொடுக்கட்டும், சமாதானம் கொடுக்கட்டும். நான் உங்களுக்கு ஆறுதலாக நான் சிலதை பேசி சொன்னேன் நான். அதே விதத்தில் இங்கே வந்து தாவீது தன்னுடைய சமாதானத்தையும் தன்னுடைய நண்பன் உறவையும் காட்டுவதற்காக தன்னுடைய தேசத்தின் கனம் பொருந்திய சோல்ஜர்ஸாக இருக்கலாம், பெரிய ஆளுங்க, எப்போ பார் தாவீதுடைய மைட்டி மென் இருந்தாங்க, தாவீதுகிட்ட பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, அவங்கள எல்லாரையும் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி நீங்க நம்முடைய தேசத்தின் பிரதிநிதிகளாக அம்பாசிடர்ஸாக என் சார்பில் நீங்க போய் நம்முடைய நல்மதிப்பையும் அன்பையும் தெரிவிங்க, ஆறுதலையும் தெரிவிங்கன்னு சொல்லி இந்த சோல்ஜர்ஸை யோசிச்சு பாருங்க, டஃப் சோல்ஜர்ஸ். அவங்க எப்பப்பார் சண்டைக்கு போய் தான் பழக்கம், எல்லாம் காணானியர் ஃபுல்லாக சண்டை தானே, எங்க சமாதானம். முதல் தடவை ராஜாக்காக என்ன பண்ணாங்க, அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வைத்து இது சமாதானத்துக்கு போகும்போது வெள்ளையாக போனோம் இல்லைங்களா, வெள்ளையும் ஜொல்லையுமா போட்டுக்கிட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸில் சமாதான தூதுவர்களாக அவங்க போகிறாங்க. நீட்டாக ஒரு ஒரு ஆயுதமோ ஒரு வெப்பன்ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன், ஒரு தற்காப்பும் இல்லாமல் ஒரு அம்பாசிடர், சமாதான அம்பாசிடர்ஸாக ஒரு வேளை ஒரு சுருள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த காலத்தில் சுருள் தாவீது கைப்படையாக எழுதுன ஒரு லெட்டரை எழுதிட்டு போய் ஆறுதல் படுத்துக்கிற மாதிரி லெட்டர், ஒரு வேளை அந்த லெட்டரில் நம்ம யோசிக்கலாம், ராஜாதி ராஜன் 12 கோத்திரத்தை ஆளுகிற தாவீது எப்ராத் நதியிலிருந்து எடுத்து எகிப்தின் நைல் நதி வரைக்கும் எல்லாரையும் பிலிஸ்தியர மோவாபியர்கள் வீழ்த்தி ஏகாதிபதியை ஆளுகிற தாவீது அரசன் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அனுப்புகிறார் ஹனுனே நாசூய குமாரனே அப்படின்ற ஒரு ஒரு ஆறுதலான ஃப்ரெண்ட்ஷிப் மெசேஜ். அத்தோடு வெறும் லெட்டர் எழுதிட்டு போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா, யாராவது நம்ம வீட்டுக்கு போனோம் ஒரு ஆறுதல் சொல்ல போகிறோம்னா நம்மளே ஏதாவது பழங்களும் வாங்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, சாப்பாடு ஏதாவது கொடுக்க பார்க்குறோம். அவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ப்ரொசஷன் கிஃப்ட்ஸ் இருக்கும், ராஜா அனுப்புறாருன்னா பெரிய கிஃப்ட்டுங்களும் அதுவும் இதுவான ஒரு ஊர்வலமே இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தயவு காட்டணும். திஸ் இஸ் த கிங்ஸ் கைண்ட்னஸ், த ராயல் கைண்ட்னஸ்ன்னு வாங்க, த எம்பசி ஆஃப் த கிங், பெரிய கிஃப்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது அது செய்கிறது இல்லைங்களா. நமக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு வரும்போது நம்ம அப்பா இறந்த இழப்பில் நாம் இருக்கிறோம், நம்ம அப்பாவுக்கு ஒரு புற தேசத்து ராஜா மதிப்பு காட்டுற மாதிரி நமக்கு ஒரு ஆறுதல் அனுப்புறாரு. அது ஒரு பெரிய ஆறுதல் தான் பிள்ளைகளுக்கு, அது ஆறுதல். ஏன்னா நம்முடைய தகப்பன் பெற்றோர்களுடைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய நல்ல குணத்தையும் அன்பையும் பார்த்து நம்மளோடும் நண்பராக இருக்கணுன்றதுக்காக நம்மக்கிட்ட ஆறுதலையும் சமாதானத்தை அனுப்புகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அது அருமையாக, அது துக்கப்படுறவங்களுக்கு இவ்வளோ இழந்துட்டோமே நம்ம அப்பாவை இன்னுமே யார் இருப்பாங்கன்னு இழந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற இழவு வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறுதல் வர்றது பெரிய விஷயம். அதை அவங்களும் நம்முடைய அப்பாவுடைய மதிப்பு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருன்னு நினச்சி பார்த்து ஆறுதல் படுறது ஒரு பெரிய விஷயம். மைட்டி மென் அவங்க என்ன நினச்சி வந்தாங்க, நம்மளை வரவேற்று நல்லா சம்பிரமமாக நம்மளை கவனிப்பாங்கன்னு தாவீதுடைய தயவை எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் தாவீதுடைய தாராளமான தயவு. அடுத்ததாக ஹானூனுடைய கொடுமையான பதில். என்ன பண்ணுறான் இவன்? ஹானூனுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார்? பிரபுக்கள். அவன் தான் வாலிபன். இப்போ தான் வாலிபன் ஆகி ஃப்ரெண்ட்ஸு. நமக்கு எங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது சின்ன பசங்கள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அனுபவமும் இருக்கிறது இல்லை இல்லைங்களா? எக்ஸ்பீரியன்ஸே இருக்கிறது இல்லை, வாழ்க்கை நான் என்னான்னு பார்க்கறது இல்லை, ஞானம் இருக்கிறது இல்லை, பிராஷ். அதுவும் டீனேஜராக எங்கே இருக்கும்போது ரொம்ப ஹார்ஷ், ரொம்ப டஃப் இல்லையா? எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டஃப்பாக இருக்கிறவங்க, வாழ்க்கையை பார்த்ததில்ல, வாழ்க்கையை நான் என்ன அர்த்தம் தெரியாது, ஒரு உறவுகள் எவ்வளோ முக்கியம், சோஷியல் நண்பர்கள் எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் தெரியாது. அப்படியே எல்லாரையும் மதிக்காமல் போகிற அந்த வாலிப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை நம்ம கேட்டோன்னா என்ன ஆகும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டிங்கன்னா அதோ கதி தான். அதோ கதி கேட்டு பாருங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க. என்ன காரணம்? ஞானமா அனுபவசாலிக பெற்றோர்கள் பெரியவங்க பேச்சை கேட்கறத விட்டு ஃப்ரெண்டு பேச்சு கேட்டதான் கெட்டேனே. எங்கள் ஸ்கூல்லையும் எங்கள் வாழ்க்கையும் நான் பார்த்துருக்குறேன், ஃப்ரெண்ட்ஸு பேச்சு, ஃப்ரெண்டுங்க ஓகே, குட் ஃப்ரெண்ட்ஸு ஓகே, ஆனால் அவங்க பேச்சை எப்பப்பாரு கேட்கறது ரொம்ப ஆபத்து. பேரண்ட்ஸ் ஞானமான கவுன்சிலை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்கறது, இங்கே பாருங்களேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு இவன் மனுஷன் அவனோ அவனுடைய தேசமே அழிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டு தான் நம்ம இந்த கதையில் இதே மாதிரி தான் நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த உலகத்திலேயே மிக ஞானமாக வாழ்ந்தது யார்? சாலமன். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். நான் ரொம்ப ஆச்சரியமாக யோசித்து பார்ப்பேன், அவர் எவ்வளோ நீதிமொழிகள் எழுதுகிறார். மகனே என் பேச்சை கேளு, மகனே மகனே மகனேன்னு யாருக்கு எழுதியிருக்கார்? ரேவபோம்க்கு தான் எழுதியிருப்பார், அவருக்கு இருக்கிற பசங்களுக்கு எழுதியிருப்பார். அவன் அவ்வளோ ஞானியுடைய அப்பா இருந்தார். அவனே புத்தி கேட்டு என்ன பண்ணா? ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டுக்கிட்டு தன் தேசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டான். 12 கோத்திரம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு பேச்சு கேட்டுக்கிட்டதுனால நம்மளாம் ரொம்ப டஃப்பாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ஃப்ரெண்ட்ஸு பேச்சை கேட்டு 12 கோத்திரம் இருந்துச்சு. அதில் 10 கோத்திரங்கள் அவனை விட்டு போயிடுச்சு, 2 கோத்திரத்தை வச்சுக்கிட்டு ராஜாவாக இருந்தான். ஏன்? இதுதான் அனுபவம் இல்லாத முட்டாள்தனமான வேலை. சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் நீங்கள் இதில் தான் இருப்பீங்க, எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டு, நம்ம என்ன நடக்குது அதெல்லாம் தெரியும், இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு. யங் பிளட் இல்லையா, நம்ம ரொம்ப வீக்குன்றதை காட்டக்கூடாதுப்பா. என்ன தாவீது என்ன நமக்கு ஒன்று தயவு காட்டுறது? எங்கள் நம்ம அப்பா இறந்து போனார், தயவு அவனுடைய பரிதபிப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம டஃப்பு, நம்மளாம் சுதந்திரமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம என்ன பிச்சைக்காரங்களா, யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு. ஹே ஹனூன், இங்கே பாரு, பிரபுக்கள்லாம் அவருக்கு புத்தி சொல்கிறாங்க, உனக்கு இந்த தாவீது வந்து ஏன் வந்திருக்கிறாங்க, தூதுவர்களை அனுப்பியிருக்கிறான் தெரியுமா, உனக்கு தயவு காட்டுறான்னு நினச்சிக்காத, அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது, தயவு காட்டுறான்னு நினச்சிக்காத, உங்கள் அப்பாவுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி அவன் அழுப்பில் முட்டாள்தனமாக இருந்துடாத, இந்த பழைய வயசானவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாளாயிராத. நீ நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணோம், நம்முடைய வழியை தனி வழி இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ணோம். தாவீது வந்து இந்த ஊழியக்காரங்களே இந்த வேலை இவங்களை அனுப்பியிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நல்லா வெள்ளையும் சொல்லியுமா போட்டு வந்திருக்காங்க, அவங்க பாடியெல்லாம் பாரு, சோல்ஜர்ஸ் அவங்க, அவங்க வேவு பார்க்குற ஆளுங்களாக வந்திருக்கிறாங்க, வேவு பார்க்குற ஆளுங்களாக வந்திருக்கிறாங்க, அதை வேவு பார்த்து இந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்க, இதான் இந்த ஃப்ரெண்ட்ஸுடைய அட்வைஸ் எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இது ஹானூனுக்கு ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாங்க இல்லையா, பிரபுக்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாங்க, அதே மைண்டில் அவனுக்கு பாய்சன் பிரெயின் வாஷ் ஆயிடுச்சு, இனிமேல் யார் பேச்சும் அவன் கேட்க போகிறதில்ல. சரி, இதையே அப்போ தாவீதுடைய தயவை சந்தேகப்பட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை எவ்வளோ கொடுமையாக செய்கிறான் பாருங்களா. அந்த இது வயதானவங்க எப்படி சாத்தானுடைய பேச்சை கேட்டு ஏவாள் அப்படி ஏமாந்து போச்சு, அந்த மாதிரி இவன் சோதிக்கப்பட்ட வாழ்க்கையை கெடுத்துக்க போகிறான். அவன் மைண்டே பாசிட்டிவ் ஆகிட்டு பாருங்களேன், தாவீதை நம்பாமல் இவ இப்போ பாருப்பா, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு தயவாக வரல, இவங்க இந்த கானானியர்லாம் பிடிச்சதுக்கு முழு கானான் தேசத்தை பிடிச்சது எப்படி ஆரம்பித்தாங்க தெரியுமா, முதல்ல 12 வேவுக்காரர்களை நம்பர்ஸ் 13 அதிகாரத்தில் பார்க்குறோம், எரிகோ கணிச்சார் இல்லைங்களா, அப்படித்தான் இவங்க ஆரம்பிக்கிறது. முதல்ல அனுப்புவாங்க ஆளுங்களை, அதுக்கப்புறம் தேசத்தையே பிடிச்சிக்குவாங்க. எப்படித்தான் ஒரு ஊராக பிடிச்சிக்கிட்டா, இப்போ மிஞ்சி இருக்கிறது ஆமோன் இருக்கு, இதையும் பிடிக்கணும்னு வேவுக்காரர் அனுப்பிச்சிருக்கிறான்னு அவரை ஃபுல்லாக கெடுத்து விட்டாங்க. உஷாராக இருப்பா, நம்ம ஒன்றும் சின்ன பசங்க இல்லை, உஷாராக இரு அப்படின்னு அவனை தலை குழப்பிட்டாங்க. உங்கள் அப்பா இவ்வளோ நாள் கொஞ்சம் நம்ம தேசத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார், இப்போ தான் உங்கள் அப்பா இறந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து அவன் வந்திருக்கிறான், வேவுக்காரர் அனுப்பிச்சிருக்கிறான், நம்மலாம் ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும் அப்படின்னு அவன் மனசை பாய்சன் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு தயவு வருது, இவ்வளோ பெரிய அரசங்கிட்டேருந்து வருது, அவருக்கு ஒரு ரெட் கார்பெட்டை போட்டு அவரை வரவேற்கிறத விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன், அந்த தூதுவர்களை பிடிச்சி ஒரு ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட்டுன்னுவாங்க இல்லைங்களா, அந்த அதை கொடுக்குற பதில் இவன் ரொம்ப புதுமையான ட்ரீட்மெண்ட், எந்த ஊர்லேயும் கேட்காத ஒரு ட்ரீட்மெண்ட். நம்ம ஊர்லலாம் ரொம்ப கட்டிங் எஜ் இன்னோவேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு வாங்க, கட்டிங் எஜ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறான் அவன் பாருங்கள் என்ன பண்ணுறான். 14 வசனத்தில் அண்ணும் தாவீதுடைய ஊழியக்காரர்களை பிடிச்சி, இந்த மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது, அவங்க தாடியை பாதி ஷேவ் பண்ணிடுறான், பாதி ஷேவ் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் வயிற்று இடுப்பு வரைக்கும் துணியை விட்டுட்டு மற்ற கீழே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான், பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு இதெல்லாம் கட் பண்ணி அவங்கள அனுப்புகிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, யார் தாவீது அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப தன் தேசத்தில் கண்ணியம் புரிந்து ஆளுங்க, அவங்களாம் தாடி பெருசாக வளர்ப்பாங்க இல்லைங்களா, ரொம்ப வயசு ஞானமுள்ள ஆளுங்க, விவேகமுள்ள அனுபவசாலிங்க. இப்போ சின்ன பையன் அவன், அவனுக்கு புத்தி சொல்லணும், அவனை நல்லா நடத்தணும், அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவன் தேசத்தை எப்படி அவங்க அப்பா மாதிரி ஞானமாக நடத்திக்கவன்னு சொல்கிறதுக்கு அவனை நடத்துங்க. யோசிச்சு பாருங்க, இங்கே இந்த கணம் பொருந்திய மக்களை போய் அந்த ராஜாக்கு பிரதிநிதியாக வந்து அனுப்பப்பட்ட மக்கள், இவங்க வந்து இந்த அவங்க தேசங்களுக்கெல்லாம் ஒரு தூதுவர்களாக வந்தால், இப்போது யுனைடெட் நேஷன் சமாதான தூதுவர்களாக வந்தால் அவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ரூல்ஸு அந்த லாஸ் எல்லாம் இருக்குது, அது எதையுமே மதிக்காமல் ஆமோரியர்கள் மேலே நம்பிக்கை வச்சு தானே வந்தாங்க, ஒரு ஆயுதமும் இல்லாமல் தற்காப்பும் இல்லாமல் இவங்க வந்தாங்க. இவங்கள ஒரு ஒரு வேக ரோக் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணி தாடியை வெட்டிட்டு நிர்வாணம் ஆண்களுக்கு கீழே இழப்புக்கு கீழேத்தானே ஷேமு வெக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி அவங்கள நடக்க வச்சு இதை விட அவமானம் எப்படி படுத்த முடியும், அவங்கள ஒரு கேலி கூத்தாக்கி அவமானம் அவமானம் நிறைந்தவர்களாக. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கெல்லாம் காலேஜ் ஸ்கூலில் இருந்தீங்கன்னா புல்லிங்னுவாங்க இல்லைங்களா, பசங்களை கூப்பிட்டு வச்சு யோசிச்சு பாருங்கள், அந்த காலேஜில் 5000 பசங்க எல்லாருக்கும் நடுவில் ஸ்டேடியமில் கூப்பிட்டு வச்சு எல்லா துணியை கைட்டு புல்லிங் பண்ணுறாங்கன்னா அது என்ன பெரிய அவமானம். அந்த மாதிரி தான் இங்கே அவங்கள நடுவில் ஊரில் நிற்க வச்சு, நம்ம ஊரில் செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி கழுத மேலே உட்கார வச்சு அவங்கள நிர்வாணமாக கூட்டின்னு போகிற மாதிரி அவங்கள தாடியை வெட்டிட்டு நிர்வாணமாக பாதிக்கு நிர்வாணமாக முழு தேசமே சிரிக்கும்படி அவங்கள நடக்க வச்சு ஊர் ஊரா நகர நகரமாக கடந்து அந்த ஊர் போகும்படிக்கு அவமானம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கனம் பொருந்தி அவங்க அவங்கள இப்படி முட்டால் பண்ணிட்டானே. அந்த காலத்தில் வந்து தாடி வந்து அந்த ஆன்மீகத்துக்கு ரொம்ப பெரிய அடையாளம், இந்த ஏசியா கண்ட்ரி இந்த ஜூஸு முஸ்லீம்ஸு அங்கெல்லாம் இருக்கிற இது வந்து அவங்க தாடியை வளர்ப்பாங்க. நீ கூட முஸ்லீம்ஸை பார்க்குறீங்க இல்லைங்களா, பெரிய வயசானவங்க பெரிய தாடியை வளர்ப்பாங்க, அது ஒரு ஆண்மை ஒரு கண்ணியத்துக்கு அடையாளம், அந்த ஆண்மை அந்த கண்ணியம் அந்த கண்ணியமே கேவலப்படுத்தும்படிக்கு தாடியை வெட்டி அவங்கள ஒரு கோமாளிகள் மாதிரி செய்து ஒரு பஃபூன்ஸ் மாதிரி அசிங்கமாக எப்படி இருக்கும் அங்கே பாருங்களேன், பாதி தாடி இப்போவே அப்படி வந்தாங்கன்னா சிரிக்கும் இல்லையா, பாதி தாடியை வெட்டிட்டு. அது மாத்திரம் இல்லை, இது இவ்வளோதான் ட்ரெஸ்ஸு, இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸே கிடையாது, வெறும் ஷர்ட்டு தான், பேண்ட்டு கிண்டெல்லாம் உருவிட்டு அனுப்பிட்டாங்க. பயங்கரமான அவமானம். இந்த அனுன் என்ன ஒரு முட்டாள், இவன் போய் மாடு மேய்க்கிறதுக்கும் லாயக்கில்லாதவனை பிடிச்சி ராஜா வாக்குனா இதான் அர்த்தம், இதான் நடக்கும். அப்பா தன்னுடைய முயற்சியில தன்னுடைய ஞானத்துல அவ்வளவு பெரிய தேசத்தை ராஜாவாக இருந்து கட்டினதுனால அவங்க அப்பானால இவனுக்கு அந்த பதவி கிடைச்சிச்சு. மாடு மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லாத மாதிரி போயிட போறான் இப்போ. இது செயல்னால எவ்வளவு முட்டாள்தனமான செயல். ஏதாவது ஒரு சந்தேகம் தாவீதுடைய தூதர்கள் மேல இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கலாம் அவன், யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு சந்தேகம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இடம்லாம் காட்டாம எவ்வளவு சீக்கிரம் அவங்களை அனுப்ப முடியுமோ அனுப்பிட்டு இல்லைங்களா தற்காப்ப தன்னை செஞ்சிருக்கணும். அவங்க தூதுவர்களாட்ட அவங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். முழு கானானிக்கும் கானா தேசத்துக்கும் அதிபதி ஏகாதிபதி ஆகிய தாவீது இவன் ஒரு குட்டி ஒரு ஸ்டேட் மாதிரி இவன் ஆமோன்னு முழு தேசத்துக்கும் எம்பரரா கொடி கட்டி பறக்கிறார் தாவீது. அவருடைய தூதுவர்களா இப்படி அவமானப்படுத்துறது ஒரு சென்ஸ் வானா, ஒரு அனுபவம் வானா, ஒரு அறிவு வானா? உனக்கு சொந்த அறிவு இருக்கணும். அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாட் அ ஃபுலிஷ் திங். அவன் வாழ்க்கையே போச்சு இதனால, அவன் ராஜ்யமே போச்சு இதனால். வாலிபருங்க நீங்க படிச்சுக்காங்க, இது ஒரு பெரிய பாடம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்கிறோம், அதை பேச்ச கேட்கிறோம். சில நேரங்களில் நம்ம ஒரு தப்பான முடிவு, ஒரு சின்ன செயல் தான் போயிடும் வாழ்க்கைய கையை விட்டு போயிடும். தப்பான நோக்கங்கள், அதுவும் கற்பனை பண்ண நோக்கம். ஏதாவது ஒரு சாலிட் ப்ரூஃப் இருக்கா அவன் தூதுவர்களை அனுப்பிச்சிருக்கிறான் பிடிக்கிறதுக்குன்னு? மிகப்பெரிய கேவலத்தை செய்து இது ரொம்ப இது என்ன பொலிட்டிக்கலா, இட்ஸ் எ டிக்ளரேஷன் ஆஃப் வார்ன்னுவாங்க. சில நேரத்தில் இப்போ இந்த ரெண்டாவது உலக போரில் அமெரிக்கா வந்து அந்த உலக பேரை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப வல்லரசாக மாறிடுச்சு. அந்த போருக்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இவங்க ஒன்றும் போருக்கே போகிறதில்லை, லாஸே ஆகலை. ஆனால் ஒரு வாட்டி இந்த ஜப்பான்காரங்க பேர்ல் ஹார்பர்ன்ற ஒரு நேவியை போய் அட்டாக் பண்ணானுங்க. போய் ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸையோ அங்கேருந்து நேவி ஷிப்ஸையெல்லாம் எரிச்சுட்டானுங்க. அமெரிக்கா இதுக்கப்புறம் சும்மா இருக்கல இல்லைங்களா. அந்த உலக போரில் அவங்களும் போய் சேர்ந்து பயங்கரமா கோவம் வந்துச்சு. அது அந்த மாதிரி ஒரு ப்ரொவகேஷன் பாருங்களேன். அந்த அப்படி ஒரு கோவம் படுத்துற மாதிரி ஆறாவது வசனம் படிங்களா, ஆறாவது வசனம். இது இந்த செயல் அவங்களுக்கே தெரியும் தாவீதுக்கு என்ன செய்யும்னு.
அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது கானாதிபதிகளை அனுப்பி
சரி தாவீதுக்கு தாங்கள் அருவறுப்பானார்கள் என்று கண்டு. ஏன்னா இது மாதிரி செஞ்சா தாவீதுக்கு ரொம்ப அருவறுப்பாயிருவோம் என்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடமாட்டான் அவன் நினைச்சுக்கிட்டு அவங்களாம் நினைச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க வார்க்கு. ஏன் இப்பதான் எடுத்திருக்கிற வார், அவங்களா ப்ரொவோக் பண்ண வார். தாவீதுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அன்புல எவ்வளோ இதில் எனக்கு ஒரு தயவு காமிச்சாலே, எனக்கு காட்டாமல் இருக்கலாம், யாரும் கேட்கல, கேட்காம போய் தயவு காட்டலாமேன்னு போய் தயவு கேட்கும்போது ஆழமாக ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பான் முதலாவது இல்லைங்களா. ஆழமாக ஹர்ட் ஆகி ஆனால் முதிர்ச்சி அடைஞ்ச பொறுமை உள்ள ஒரு தாவீதை நாம் பார்க்குறோம். பாருங்களேன் முதல் தாவீதுனா என்ன பண்ணியிருப்பான். ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த நாபால் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன் போன்ட்டான். அதுக்கு வந்துச்சு பாருங்க கோவம், எடுறா வண்டி அப்படின்னு குதிரை கிதிரெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவனை இன்னைக்கு போட்டு தள்ளனா நான் தூங்க மாட்டேன்னு சொல்லி ஓடி வந்த தாவீது இவ்வளோ ஆமான நடக்கும் போதும் பொறுமை நிறைந்த ஒரு தயவு நிறைந்த மனுஷனை பார்க்கிறோம் பாருங்களா. அவன் என்ன பண்றான், இங்க முதிர்ச்சி அடைந்த அனுபவப்பட்ட பொறுமையோடு அதை டீல் ஃபர்ஸ்ட் டேமேஜ் கண்ட்ரோல் உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோமோ அதை செய்வோம். முதல்ல என்ன, ஒரு அன்பாக அந்த தூதுவர்களுக்கு ஆள் அனுப்பி அவங்கள சந்திக்க வைக்கிறான். ஏன்னா அவங்க கிரேட்லி அஷேம்ட். அஞ்சாவது வசனத்துல ரொம்ப அவமானப்பட்டு போனாங்க. இதை விட அவமானம் செத்தே போயிடலான்ற அளவுக்கு அவமானம். சில நேரங்களில் அப்படி அவமானம் செத்து கூட போயிடுவாங்க இல்லைங்களா. அவங்களாம் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புள், இனிமேல் யார் மதிப்பாங்க அவங்கள, ஊரே கொடி கொட்டி இப்ப நம்மளே பார்த்து பிரிக்கிறோம் இல்லைங்களா. அவங்க படத்தெல்லாம் அவங்கள யார் மதிப்பாங்க, ரொம்ப அவங்கள போய் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்கள பலப்படுத்துறாரு. பலப்படுத்திட்டு ஒருவேளை துணி ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருந்திருக்கலாம், இல்லைலாம் துணியெல்லாம் கொடுத்துருக்கலாம் போட்டுக்கோங்க இன்னமே அப்படின்னு. ஆனால் ஒன்று உடனே சரி பண்ண முடியாதே, என்ன தாடி இப்போ ஃபுல்லு ஷேவ் பண்ணிட்டு வந்துட முடியாது அவங்க. அதெல்லாம் அவங்க எப்பப்பார் தாடியோடு பெரிய தாடியோடு இருக்கிறவங்க. அதனால ஒரு ப்ரைவேட்டாக எரிகோல ஒரு இடம் எடுத்து யாருக்கும் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் காணப்படாமல் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த தாடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ரெண்டும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க பிளானிங் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல்னோ அதை ப்ராக்டிக்கலாக உணர்ச்சி வசப்படாமல் இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடந்து போச்சு, எட்றா புடுறா வெட்டுறான்ற மாதிரி இல்லை, ஒரு பொறுமையோடு அதை சமாளிக்கிற உணர்ச்சி இல்லாமல் நியாயமாக சிந்தித்து செய்கிற ஒரு தாவீதை நாம் பார்க்குறோம். இதை செய்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் தாவீது. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது இது எந்த போரையும் ஆரம்பிக்கலை, அவர் போய் தாக்குற மாதிரி இந்த போர் வரப்போது நம்ம பார்க்குறோம். ஆனால் அக்ரஸிவ் போய் தாக்குறது தாவீது கிடையாது, இது ஆமோன் புத்திரங்க திட்டம் பண்ணுறாங்க. பாருங்களேன் அந்த 6வது வசனத்தில் தாவீதுக்கு நாம் அருவேற்பு ஆனோன்னு தாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க ஆர்மியை. அந்த ஆர்மிக்கு தன்னை தற்காத்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் அவர் ஆர்மியை அனுப்புகிறார், இவர் போய் போர் செய்யணும்னு போல. புரியுதுங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தாவீது வந்து தனக்கு தற்காப்பு இருக்கணும் என்பதற்காகத்தான் அதை அனுப்புகிற இந்த ஒரு கதை, ஒரு காட்சியை நாம் பார்க்கணும். யோ யோ ஜோயபை அவர் அனுப்புகிறார் அவர் ஆர்மியோடு. இதான் நடந்த நிகழ்ச்சி, ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. வேத வாக்கியம் எல்லாம் நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக, படிப்பிக்குதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் நம்மளுடைய நன்மைக்காக தான் இது போட்டிருக்கு. இதில் என்ன பாடம் நம்ம இன்னைக்கு படிச்சுக்கலாம்? இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் என்ன? இந்த நிகழ்ச்சியிலிருந்து எவ்வளோ நல்ல உறவு அருமையாக வளர்ந்துருக்கலாம். அனுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து எவ்வளோ ரெண்டு பேர் ராஜ்யங்களுக்கும் நண்பர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நல்ல அருமையாக இருந்திருக்கலாம். அந்த உறவு வீணாக போச்சு இல்லைங்களா? உறவு பயங்கரமான அருந்து போயிடுச்சு. காரணங்களை பாருங்களேன். பயன்பாடாக இந்த ஒரு ஒரு பாடம், ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, ஒரு அருமையான ஒரு ஓமை நம்ம வாழ்க்கையில், நம்ம மற்ற மனிதர்களோடு பழகிற இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்னு சில பேர்கிட்ட நம்ம மக்களோடு பழகிறோம். நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பிள்ளைகளோடு பழகிறோம், இல்லை உறவினர்களோடு பழகிறோம், சர்ச் மெம்பர்ஸோடு பழகிறோம். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மனித உறவோடு வாழ்வதற்கு அருமையான ஒரு பாடம், ரொம்ப அருமையான பாடம். ஏன்னா அந்த உறவுகளில் சில நேரங்களில் வாதங்கள் வருது, சில நேரங்களில் கான்ஃப்ளிக்ஸ் வருது. ஏன் வீட்டில் சண்டைகள் வருது? வருது இல்லையா? உங்கள் வீட்டிலலாம் சண்டைகள் வருது இல்லைங்களா? கன்ஃபியூஷன்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்க்கு பற்றி போகல, பிள்ளைங்க கிட்ட, வேலையில் நமக்கு சண்டைகள், சர்ச்சில் கூட கான்ஃப்ளிக்ஸ் நமக்கு வரலாம். அது எப்படி நம்ம டீல் பண்ணணும்? சில நேரங்களில் சில பேரோடு நம்ம ஒத்து போகாத ஒரு நிலையில் இருக்கலாம், அவங்க சொல்கிறத நம்ம சொல்கிறத ஒத்து வராமல் இருக்கலாம். அதை எப்படி நம்ம கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறது? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னுவாங்க, நல்ல மனித உறவுகள் ரொம்ப முக்கியம். அதை படிக்கிறது, அது படிக்கலைன்னா நல்லுறவில் நம்ம வாழவே முடியாது, வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. பாருங்களேன் இப்போல்லாம் கம்பெனிஸ்லலாம் நல்லுறவு எப்படி வளர்த்துக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு தான் ப்ரொமோஷன். ஒரு டீம் லீடர் ஆக்கணும்னா அவருக்கு என்ன குவாலிட்டி இருக்குது அந்த டீமெல்லாம் கட்டி காக்கிறதுக்கு, கான்ஃப்ளிக்டெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கணும். நாம் தேவனுடைய உயர்ந்த ஐஸ்வர்யம் நிறைந்த கிருபையை எசைட பெற்ற நாம் அந்த தயவை இறக்கத்தை இறக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்ற நாம் அதை நாம் ஆண்டவர் மற்றவர்களுக்கும் காட்டணும்னு அவருடைய சித்தமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கும் அதை காட்டணும். அது வேதம் ரொம்ப கிளியராக இருக்கு. அந்த ஆண்டவரோடு நாம் பெற்று ஆண்டவருடைய கிருபையை அனுபவித்த நாம் நம்மளுடைய இருதயத்தின் நம்ம மூலமாக அவருடைய தயவு மற்றவர்களுக்கு போய் சேரணும்னு ஒரு ஒரு கருவிகளாக நாம் இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். நம்ம மூலமாக தான் இப்போ அறியாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க அவங்க எப்படி ஆண்டவருடைய கிரேஸ் அனுபவிப்பாங்க? நம்ம அவங்கக்கிட்ட பழகிற விதத்தில் தான் அந்த கிரேஸை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு அவர் திட்டம் வச்சிருக்கிறார். அதுதான் பிளான். அதன் மூலமாக இது என்ன வித்தியாசமாக நடக்கிறாங்களே இந்த மனிதர்கள், அவங்களுடைய தயவை பார்த்து நம்முடைய தயவை பார்த்து அவங்க நம்மளை ஆண்டவரை அறிஞ்சிக்கணும்னு அவருடைய சித்தம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுங்க ஆண்டவரேன்னு கிரேஸை வாங்கிக்கிறது, மூடி உள்ளே வச்சுக்கிறது, ஒருத்தருக்கும் வெளியே கொடுக்கறது இல்லை. அதான் நம்ம பழக்கம். யாருக்கும் கிரேஸ் காட்டுறது இல்லை. எனக்கு கொடுங்க, நான் என்கிட்ட கிரேஷியஸாக இருங்க, ஆனால் மற்றவன் ஏதாவது எனக்கு ஒன்று செஞ்சால் கிரேஸ் எல்லாம் கிரேஸாவது ஒன்று கொடுப்பேன் நான். ஒரு வாட்டி மத்தேயு 18 பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என் சகோதரன் சகோதரிய தப்பு செஞ்சா எத்தனை வாட்டி மன்னிக்கணும்? ரொம்ப இவருக்கு தாராள மனசு வந்துருச்சு. பேதுருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 7 மன்னிக்கலாம் ஆண்டவரே. ஐயோ, ஆண்டவர் சொல்லுவாருன்னு நினைச்சார். ஐயோ, 7 எல்லாம் இல்லை, 3 தான். பொதுவாக இல்லைங்களா, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணாவது வாட்டி கூடுறது அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார் அதுக்கு, 7 70 அப்படின்னா நோ ஸ்டாப்பிங். அதுக்கு தான் ரிலன்ட்லெஸ் கைண்ட்னஸ்ன்னு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்குறோம். ரிலன்ட்லெஸ்னா ஜான் தான் அதை கண்டுபிடிச்ச அந்த வார்த்தையை. ரிலன்ட்லெஸ்னா ரிலன்ட்னா நிறுத்துறது, மாறிடுறது. ஆனால் மாறாத நிறுத்தாத ஒரு தயவு தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த சீக்ரெட், தட் இஸ் த சீக்ரெட். ஆண்டவர் அதில் சொல்கிறாரு, ஒரு ஓமையை சொல்கிறாரு இல்லைங்களா. ஒருத்தன் பெரிய கடத்தை ஒருத்தனுக்கு மன்னிச்சான், மா பில்லியன்ஸ் ஆஃப் கணக்கு. அந்த கடத்தை மன்னிச்சு வாங்கிட்டு போய் மன்னிச்சு போன்னு விட்டுட்டாரு. அவன் போய் இன்னொருத்தனுக்கு சின்ன ஏதோ கொஞ்சம் ரூபாய் கொடுக்கணும், அதை மன்னிக்காமல் போய் கழுத்தை பிடிச்சான். அப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு ஆண்டவர் சொல்கிற அந்த எஜமான் பார்த்துட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அதே மாதிரி தான் உங்கள் பிதா உங்களை இப்படித்தான் நடத்துவார். தேவனுடைய இவ்வளோ தயவை வாங்கிக்கிட்டு மற்ற மனிதர்களோடு நீங்கள் தயவாக நடக்காத போது என் பிதா உங்களை இப்படித்தான் நடத்துவார்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அனுபவபூர்வமான தயவோ பிரசன்ஸோ நம்ம ரட்சிக்கிறார் நம்மளை. ஆனால் தொடர்ந்து அந்த தயவு நமக்குள்ளே ஆண்டவருடைய தயவை நம்ம அனுபவிக்க முடியாது. இந்த பப்ளிங் கிரேஸ் நம்ம வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து இல்லை தெரியுமா? அந்த தயவை மற்றவங்களுக்கு காட்டுறதை நிறுத்திடுறோம் நம்ம இல்லைங்களா. அந்த அனுபவம் அதனால தான் நமக்கு இருக்கிறது இல்லை. அது அப்படித்தான் அந்த ஓமையில் சொல்கிறத பார்க்குறோம். நம்ம இன்னும் எபேசியரில் வந்து அந்த அதில் சொல்லிட்டு வர்றாரு, நீங்கள் தயவு பெற்றவங்க பொங்கி வருகிற தயவு பெற்றவங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு அவைக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கொடுத்துருக்கிறான்னு எல்லாம் சொல்லிட்டு வந்து இனிமேல் நீங்கள் போய் எல்லாரையும் அடிங்கன்றாரா? 4வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த மனத்தாழ்மையும், மற்றவங்ககிட்ட நீ எப்படி நடக்கணும், தயவு பெற்ற ஆள் நீ, எசடை பெற்ற ஆள் நீ, நீ மற்றவங்ககிட்ட எப்படி நடக்கணும் தெரியுமா? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி தாங்கி. மிகுந்த மனத்தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. அதே 31வது வசனம் படிங்க, 4:31.
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது.
நீ எசட் பெற்ற ஆள் நீ எப்படி நடக்கணும்? சகல விதமான கோபமும், என்ன இப்படி எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது, எத்தனை வாட்டி தான் மன்னிக்கிறது, கோபம் ஆத்திரமாக வருது, கோபம், மூர்க்கம். மூர்க்கம், மூர்க்கம்னா இங்கிலீஷில் ரேஜ், அப்படியே சிங்கத்துக்கு வரும் ஹான்ற மாதிரி கர்ஜிக்கிற ரேஜ். அப்புறம் கூக்குரலும், தமிழில் இங்கிலீஷில் பிராலிங், ஏய் கத்துறாங்க இல்லைங்களா. இந்த தெலுங்கு படத்துலலாம் ரொம்ப கத்துவாங்க, ஏன்னு கத்து, பிராலிங் கத்துறது, அப்படியே நாய் பிராலிங்கிறது நாய் தான் கத்தும், அந்த மாதிரி கத்துறதும், சகலவித துர்குணமும் கத்துறதும் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமும், மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து தேவன் கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். ஆண்டவர் உனக்கு எவ்வளோ மன்னிக்கிறாரு, டெய்லி மன்னிக்கிறாரு. அதை டெய்லி மன்னிப்பை வாங்கிக்கிற ஆள் நீ, மற்றவங்க கிட்ட அந்த மன்னிப்பின் தயவை நீ காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஃபியூஸ் டக்குன்னு போயிடும் சில பேருக்கு. ஷார்ட் டெம்பர்னா ஷார்ட் டெம்பர், கொஞ்சம் போதும் கோவப்படுத்துறதுக்கு, கொஞ்சம் போதும். நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி ஆலோசனை சொல்லும் போது தான், என் வைஃப் ரொம்ப கத்துதுங்க பாஸ்டர் அப்படின்னு. அப்படின்னா நீ போய் சொல்லுப்பா, ஒரு ஃபீட்பேக் கூட அவங்களுக்கு, ரொம்ப கத்துது இல்லை, ரொம்ப கத்தாதம்மா, நம்ம ஆண்டவர் பேச்செல்லாம் கெடும் அப்படிலாம் நான் பேசி சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ ஃபீட்பேக்கா, நான் போய் உக்காந்தேன்னா இவ்வளோ நாள் சரம் பட்டாசு தான் வெடிச்சிச்சு எங்கள் வீட்டில், நான் ஃபீட்பேக்கெலாம் கொடுத்தேன்னா அட்டாமிக் பாம் தான் கேட்கும், ஒரே பாம் பாமாக கேட்கும், ஃபீட்பேக்லாம் முடியாதுங்க பாஸ்டர், போச்சு எல்லாம். ஒரு ஷார்ட் டெம்பர், புரியுதுங்களா, அடக்கவே முடியாது, ஒரு அப்படியே எகிர்றது பேசு. எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். த ரிலன்ட்லெஸ் கைண்ட்னஸ், தேவனுடைய தயவு பெற்ற நீங்கள், தேவனுடைய எசட்டை பெற்ற நீங்கள், ஒவ்வொரு நாளும் எண்ணி முடியாத பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நீங்கள் கொஞ்சம் கூட அந்த தயவை மற்ற இடத்துல காட்டலைன்னா பிதா அந்த பப்ளிங் கைண்ட்னஸ் உடைய அனுபவம் டெய்லி உனக்கு கிடைக்காது. நிறைய பேர் அதனால தான் நமக்கு அந்த ஆனந்தம் சந்தோஷம் ரட்சிப்பின் ஆனந்தம் நமக்கு மெஃபி புஷத் மாதிரி நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த பரம ராஜ போஜன விருந்து நம்ம அனுப்பி டெய்லி பரம விருந்தை சாப்பிட்றதுக்கு ஆகுறது இல்லை. ஏன் பிதா நம்ம கிட்ட அந்த தயவு ரெகுலராக வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ரட்சிக்கப்படுறோம் ஆனால் தெர் இஸ் அன் ஃபாதர்லி எக்ஸ்பீரியன்ஸ் காடுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரெகுலராக நமக்கு கிடைக்கிறது இல்லை. பாருங்களேன் கடவுளுடைய சித்தம் அவருடைய தயவு அனுபவித்த நாம் எடைவிடாத ரிலன்ட்லெஸ் கைண்ட்னஸ்ல மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவருடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்களேன் நம்மளை ஒரு சேனலாக அவர் பயன்படுத்துகிறார். இந்த உலகத்துக்கு காஸ்பிள் எப்படி போவோம், நம்ம தெரியாதவங்க கிட்ட காஸ்பிள் எப்படி போவோம், நம்ம மூலமாகத்தான் அவங்களுக்கு காஸ்பிள் போகணும். நம்ம சேனலாக அந்த அந்த தயவு வந்து ஆறா ஓடுற மாதிரி அவருடைய இருதயத்திலேருந்து நமக்கு வருது, நம்ம இருதயத்தை நிரம்பி நிரம்பி வழிஞ்சி அந்த ஆறு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நிறுத்திடுறோம், அந்த ஆறு பிளாக் பண்ணிடுறோம், அதை செய்யக்கூடாதுங்க. பாருங்க தாவீது வந்து தாவீது செஞ்ச மாதிரி அவர் இங்க தயவை காமிச்சாரு, மெஃபிபோஷேத் காமிச்சாரு, அது புறமதஸ்தர் காட்டுறாரு. நம்ம அந்த தயவை காட்டும் போது தாவீது காட்டும் போது நமக்கும் அந்த பிரச்சனைகள் வரலாம், நம்முடைய தயவை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைங்களா. சில நேரங்களில் நம்மளை பிளாடா ட்ரீட் பண்ணலாம், நம்ம தயவுனால நமக்கு மோசம் நடக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறது, ப்ராக்டிக்கல் க்வெஸ்டின் இல்லையா, நீங்கள் தயவு காட்டுங்கன்றீங்க. எப்போ பாருனா ரிலன்ட்லெஸ் கைண்ட்னஸ் இடைவிடாமல் மாறாத தயவு காமிச்சோன்னா நம்ம தலைமையில் ஏறி உட்காந்துக்குவாங்க, நம்ம குனிய குனியா நம்மளை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன பாஸ்டர் செய்யறது அப்படின்னு உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு அருமையான பாடமாக இம்பார்ட்டன்ட் பாடமாக இதில் ரெண்டு படிச்சுக்கோ, ரெண்டு பாடங்கள் நம்ம படிக்கணும். விசுவாசிகளாக எசட் பெற்ற நாம் அந்த எசடை மற்றவங்களுக்கு காட்டணும். அதை காட்ட நாம் முன் வந்திருக்கிற நாம் தேவனுடைய பலத்தில் சீக்கிரமாக கோவப்படக்கூடாது என்ற உறுதியை நாம் எடுத்துக்கணும். முதலாவது எசட மற்றவங்களுக்கு நீங்கள் காட்டணும்னா என்ன உறுதி எடுத்துக்கணும், சீக்கிரமாக ஈஸிலி அஃபெண்டட் திடீர்னு ஃபியூஸ் போயிடும், அந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் ஆலாக நான் இன்னுமே இருக்க மாட்டேன், சீக்கிரமாக எனக்கு ரொம்ப எடுக்கணும் என்னை கோவப்படுத்துறதுக்குன்ற நீடிய பொறுமையாலாக நான் இருக்க போகிறேன். I will not be a short-tempered person. Esad kaatnona first step da. Is easy ana koopada maat. Oru viswasiyaga ennudaiya ichchaigala naan kattupaduthrenradhukku modhal adayala enna theriyuma, short-tempera kattupaduthanum. Chinna kaaryangala kuda nammala koopaduthira mudiyum illaingala. Paarunga Hanum kitta endu padinga andha short-temper naala avanukku enna aachindradha padinga, easy a koopattutta. இந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க, தாவீது கிஃப்ட்ஸோடு தயவோடு எந்த டவுட்டும் கொடுக்காம எல்லாம் தயவை காமிச்சு அனுப்பிச்சார். ஓகே தாவீது அனுப்பிச்சிருக்கிறாரு, முட்டாள்தனமான ஃப்ரெண்ட்ஸை கேட்டுக்கிட்டு யூகத்தின் அடிப்படையில், எந்த ஆதாரமும் இல்லை ஜஸ்ட் யூகம், இவருடைய நோக்கம் தப்பு, இதெல்லாம் இவர் செய்கிறார்னா ஓ ஏதோ இவ்வளோ தயவை யாராவது காட்டுவாங்களா, ஏதோ ஏதோ வச்சிருக்கிறார் நமக்கு அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில். இது சில நேரங்களில் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இஸ் திஸ் அ கிஸ் ஆர் அ கிக்னுவாங்க, இஸ் திஸ் அ கிஸ் ஆன் மை சீக் ஆர் அ கிக் ஆன் மை ஃபேஸ் அப்படின்வாங்க. கே கே வருது இல்லைங்களா, இது எனக்கு கொடுக்குற முத்தமா இல்லை இது எனக்கு கொடுக்குற உதையா அப்படின்ற யூகத்தில் அவர் யோசிச்சு ஈஸியாக கோவப்பட்டுட்டான். ஈஸியா முட்டாள்தனமாக கோவப்பட்டு என்ன பயங்கரமான விளைவுகள். நம்ம உதாரணத்துக்கு நமக்கு இப்படி நடக்கலாம், யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம், சபையில் இருக்கலாம் வெளியில இருக்கலாம், ஏதோ ஒரு நல்லதா சொல்றோம், அங்க இன்னொருத்தர் எங்கேயோ அந்த கூட்டத்தில் உட்காந்து ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஒரு ஜோக்கு சொல்றாங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்ம சொன்னதுக்கு ஒரு பதிலாக ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு எந்த நோக்கமும் இருக்கல, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் ஏதோ ஒன்று ஜோக்காக ஒன்று சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்க, என்ன ஆகும், ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக நம்ம பேசும்போது சில நேரங்களில் பேசிக்குவோம், ஏதோ ஒன்று எந்த மோட்டிவும் இல்லை ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. நம்ம என்ன செய்யறது, நம்ம ரொம்ப வயசு இல்லையா, வயசு ரொம்ப ஞானிகள், நம்ம என்ன செய்வோம், அவங்க ஏன் அது சொன்னாங்க, நான் சொல்லும் போது தான் அது ஏன் எனக்கு சொன்னாங்க, என்ன பார்த்து அவங்க பார்த்து சொன்னது ஏதோ இருக்கு, என்னெல்லாம் அப்படி ஏமாத்த முடியாது பாருங்களேன். ஏன் அதை அப்படி சொன்னாங்க? அவமானமாக எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது கிஸ்ஸா கிக்கா, உள்ளுக்குள்ள ஒரு எமோஷனல் புயலே ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள புயல். அவங்க சொன்ன ஒரு இதுக்கு பல மோட்டிவ்ஸ் போட்டுக்குது. ஒருவேளை இதனால இருக்கலாமா, 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி அவங்க வீட்டுக்கு போல ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, அதனால இருக்கலாமா, இது இருக்கலாமான்னு என்ன ஓடும் பாருங்க. அது எந்த நோக்கம், இந்த நோக்கம், இந்த நோக்கம். அவங்க நோக்கத்தை தவறா எடை போட்டு ஏன் அவங்க சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கல, அவங்க நிலைமை புரிஞ்சுக்கல, யூகம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அவங்க தாடியை சரைச்சு அவங்க துணியை கட் பண்ணி அவங்கள எவ்வளோ அவமானம் பண்ண முடியுமோ பண்ணி விட்டுறோம். செய்கிறது இல்லையா? யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில், ஜஸ்ட் இமேஜினேஷன். ஏன் அப்படி சொல்லணும், எனக்கு ஏன் அப்படி அவங்க பார்க்கணும், முழு உறவே அருமையான உறவே ஆதாரம் இல்லாத யூகத்தின் அடிப்படையில் எப்படி கெட்டு போகுது பாருங்கள். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சும்மா யூகத்தில் நம்ம நினச்சிக்கிறது. ஏன் அவங்க சொன்னாங்க, அவங்க எந்த சூழ்நிலையில் ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, ஆத்திரத்தில் சொல்லிடுறாங்கன்னு டென்ஷனில், அவங்க ஏன் அந்த நிலையில் இருந்தாங்க, ஏன் அப்படி பேசுனாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் என்ன சொன்னாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு. அதனால யூகத்தின் அடிப்படையில் உள்ளூர் போரே வந்துடும், சபையில் போர்களே வந்துடும். அடி தடியெல்லாம் நடந்திருக்கு, அப்படிலாம் நடந்திருக்குப்பா. இங்கே பாருங்களே எவ்வளோ சின்ன விஷயம், தூதருங்கன்னு யூகம் பண்ணிட்டு போரே வந்துருச்சு. நம்ம சர்ச்சிலையும் அப்படி வந்துடலாம், நம்ம வந்துடலாம் பாருங்களேன். நம்ம எப்பவும் ஒரு ப்ராக்டிஸ், அருமையான ப்ராக்டிஸ். நான் யாருக்கும் ஒரு ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஐ வில் நைதர் கிவ் அஃபென்ஸ் ஆர் டேக் அஃபென்ஸ்ன்னுவாங்க. டபுள் சேஃப்டி அது. யாருக்கும் ஒருத்தர் மேலே தவறாக குற்றப்படுத்த மாட்டேன், நான் அவங்கள குற்றப்படுத்த மாட்டேன், என்னையும் அவங்க குற்றமாக சொன்னாங்கன்னு நான் நினச்சிக்க மாட்டேன். ஆதாரம் இல்லாமல் நான் குற்றப்படுத்த மாட்டேன், நான் அவங்களும் என்னை குற்றமாக சொன்னாங்க, தவறாக என்னாங்கன்ற யூகத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்து பாருங்க. நம்ம நம்ம மக்களுடைய வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் நோக்கத்தை நம்ம நிர்ணயிக்கிற பழக்கத்தை விட்டுறணும். தட்ஸ் வெரி ராங். நம்ம எல்லாத்துலேயும் ஒரு நல்ல நோக்கத்தை போட கற்றுக்கணும், அதுதான் அன்பு செய்யும். பாருங்களேன், எஸ்எட் தேவனுடைய எஸ்எட்டின் மக்களாக இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா 1 கொரிந்தியர்லேருந்து பார்த்து படிக்கணுங்க. மக்கள்கிட்ட நம்ம எப்படி படிக்கணும், அங்கே சொல்லப்படுது தீங்குனா அன்பு தீங்கை நினையாது, ஈவலா யோசிக்காது. அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கணுமே தவிர தீங்காக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு. அவங்க மேலே அன்பு இருந்தால் அப்படி தான் அன்பு யோசிக்கும் பாருங்களா. அன்பு தீங்கை நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு வந்து அது நம்பும், மக்களை நம்பும், சும்மா சந்தேகப்படாது, சும்மா ஒரு யூகங்களாக நம்ம இது பண்ண முடியாது. அந்த ஒரு பழக்கத்தை நம்ம விட்டுறணும் பாருங்களேன். நம்ம ஜனங்களை மக்களை நம்புறதா இருந்தா எந்த காரியம் அவங்க நமக்கு சொன்னாரோ ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு பாசிட்டிவாக அதை எடுத்துக்க பார்க்கணும். யூகத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுறத நம்ம விட்டுறணும். ஒரு ஒரு காரியத்தை வரும்போது அதுக்கு நெகட்டிவ் கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சில பேருக்கு டிஃபால்ட் மோடு. அவங்க அப்படித்தான், எனக்கு தெரியும், நான் ரொம்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும், இதுதான் அப்படியே நெகட்டிவாக போடுற ஒரு எண்ணத்தை நம்ம விட்டுறணும். இட்ஸ் வெரி பேட் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அப்படியே தீங்கை நினையாது, அன்பு தீங்கை நினையாது. நமக்கு வருகிற காரியங்களை ஒரு தீங்கா ஒரு அக்கௌண்ட்ல வச்சுக்காது, அன்பை தானே செய்யும். ஒரு மேத்யூ ஹென்றி அருமையான ஒரு கோட்டை சொல்றாரு, தப்பான மனிதர்கள் மற்றவர்களை தங்களை போல் தப்பா தீங்கான மனிதர்கள் என்று எடை போடுவாங்க. எவ்வளவு கண்ணாடி காட்டுற மாதிரி சொல்றாரு பாருங்க. நமக்குத்தான் அப்படி என்ன இருக்குதுன்றத நம்ம தப்பான மனிதர்களா இருந்தா மக்களவங்களையும் அப்படித்தான் பார்ப்போமா, அப்படிதான் பார்ப்போமா? மற்றவர்கள் மேலே துர்குணம் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு மேலேயும் துர்குணம் இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. அது நம்மளை தான் காட்டுது, மற்றவங்கள காட்டலை. அன்பவுண்டட் சஸ்பிஷன் ஆர்கியூஸ் அ விக்கெட் மைண்ட். தமிழ்ல நான் எப்படி சொல்றது? அன்பவுண்டட் சஸ்பிஷன், ஆதாரம் இல்லாத சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு துன்மார்க்கமான மனது உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆதாரம் இல்லாத சந்தேகம், a wicked mind. அதுதான் அப்படி செய்யும். ஆதாரம் இல்லாத ஏன் சந்தேகப்படுற? தவறா ஏன் சந்தேகப்படுற? அன்பு அப்படி செய்யாதே, அன்பு அப்படி செய்யாதே. நம்ம நம்ம மற்றவர்களை தவறா என்றத நம்ம விட்டுருந்தோம் பாருங்களேன். எப்ப பாரு ஆண்டவர், ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு. எப்படிங்க அவங்க தவறா, நம்ம தவறா நினைக்காம இருக்கிறது? நம்மளை ரெகுலரா அவங்கள மன்னிக்க ஆண்டவர் நம்மளை ரெகுலரா எவ்வளவு மன்னிக்கிறார், எவ்வளவு இரக்கத்தோடு இருக்கிறார் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு வாட்டி போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சு விடுறாரு. அடுத்த வாட்டி யாகலத்தோடு ஆண்டவரே உதவி செய்யணும், ஆண்டவர் நீ என்ன எண்ணத்துல வந்து கேட்கிற, உன் ஜபத்தை கேட்க மாட்டோம், ஓடிப்போ சொல்றாரா? அப்படியெல்லாம் போறது இல்லை. அவர் எவ்வளவு இரக்கத்தோடு நம்ம கிட்ட இருக்கிறாரு. அந்த மாத்தாங்க நம்ம நடந்துக்கணும், அந்த மாத்தான் நடக்கணும். இயேசுவை நினைச்சு பாருங்க. இதை நினைச்சு நினைச்சு எனக்கு மனசே உருகுச்சு. திருப்பி திருப்பி அந்த சீஷர்களுக்கு தாழ்மையை பத்தி கத்து கொடுத்தார். எவ்வளவு வாட்டி? 3 வருஷம் கத்து கொடுத்தார். படிச்சானுங்களா? 3 வருஷம் டீச்சிங். தாழ்மையை படிங்க. பெரியவன் ஆகணும்னா நீ என்ன பண்ணணும்? தாழ்மை ஆகணும். ஆனா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன அறிவு? நான் எங்கள்ல யார் பெரியவன், நான் பெரியவன் ஆகணும், பெரியவன் ஆகணும். ஆண்டவர் சொன்னார், ஆமா நீங்க ஆகணும் தான் நான் விரும்புறேன், ஆனா அந்த நீ போற பாதையில பெரியவன் ஆக முடியாது. எவன் உங்கள பெரியவன் ஆக விரும்புறானோ அவன் எல்லாரும் தாழ்மைப்படுத்தணும், எல்லாருக்கும் வேலைக்காரன். அப்படித்தான் நீ பெரியவன் ஆக முடியும்னா? இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பெரியவன் ஆகணும். அதுலாம் உலகத்துல அப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு ஆம்பிஷன். நாங்கள் எங்கள்ல யார் பெரியவன், எங்கள்ல யார் பெரியவன். சில நேரங்கள் பிள்ளைகள் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு அந்த ஆம்பிஷன் பைத்தியகாரமாக அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. அந்த ராத்திரியில் அவங்களை காட்டி கொடுக்கப்பட போறாரு, சாக போறாரு. கடைசி ராத்திரி ராப்போஜனை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கஷன்? எங்கள்ல யார் பெரியவன், அதான் அவங்க ஆம்பிஷன். எங்கள்ல யார், எவ்வளோ அந்த ராத்திரியில அப்பத்தை பிட்டு பாப்போஜனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன டிஸ்கஷன்? எங்களை யார் பெரியவன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு குச்சி எடுத்து எல்லாரையும் குடு குடுன்னு கொடுத்தாரா? என்ன பண்ணார் பாருங்களேன், என்ன தயவு. எந்திரிச்சு அவங்க காலெல்லாம் கழுவுறார், காட்டுறார். உங்களுக்கு ஏறல, நான் காட்டுறேன் பாரு, இப்படித்தான் பெரியவன் ஆக முடியும்ப்பா. எந்திரிச்சு அவங்க காலெல்லாம் கழுவி தாழ்மை, நான் செஞ்சதை நீங்க செய்யணும்னு யோசிச்சு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். அவருக்கு இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்டவர்கிட்ட இருந்து படிக்கணுங்க. அவருக்கு தெரியும் பேதுரு காட்டி கொடுக்க போறான் எவ்வளவு கசப்பு இருக்கும். என் சாப்பாடு துண்ணப்பட்டு 3 வருஷமா என் பின்னாடி இருந்துட்டு ஆண்டவரே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு யாருனே தெரியாம மோசமா இருக்க போறேன்னு கசப்பா வச்சுக்கிட்டார் மனசுல. பேதுருவே, உன்னியெல்லாம் ஒரு தலைவன், என் தலையெழுத்து நீ வந்து மாட்டியிருக்கிற, நம்ம பேசிக்கிறோமே, நீ போய் உன்னை மாட்டியிருக்கிற, நீ எல்லாம் ஒரு தலைவன். பேதுருவே, சாத்தான் உன்னை புடமிடும்படிக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டான். நீ என்னை 3 தடவை காட்டி தான் கொடுப்பேன், ஆனால் உன்னுடைய விசுவாசம் எழுத்து தோக்காதபடிக்கு உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். என்ன முட்டாள்தனம் அவங்க, இவர் எப்படி நடந்துக்கிறாரு பாருங்களேன். எவ்வளோ எஸ்ட் பாருங்களா அவர்கிட்ட. என்ன யோசிச்சு பாருங்க, அந்த சீஷர்கள் எல்லாரும் உட்காடுறாங்க, 12 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான், ஒருத்தன் என்ன தெரியாதுன்னு போறான், நீங்க எல்லாரும் ஓடிட போறீங்க. ஒருத்தன் நிக்க போறதுல கடைசி வரைக்கும் அந்த பொம்பளைங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட இல்லாம என்ன ஓடி ஒளிஞ்சுக்க போறீங்க. என்னை அடக்கம் பண்றது கூட வர மாட்டீங்க. ஒரு அடக்கம் பண்றது கூட ஒரு யூஸ் இல்லை. நீங்க எவ்வளவு கேவலம், நீங்கெல்லாம் ஒரு ஆளுங்களா? இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு உன்னால யோசிக்க முடியுமா? அதுல தான் குளோரி இருக்குங்க. ஜான் 14:15 எல்லாம் படிச்சு பாருங்க, யாருக்கு பேசுறாரு? இப்படி ஒரு யூஸ்லெஸ் கவர்ட்ஸ் அவங்களுக்கு. என்ன, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உங்களை நான் அனாதியா விடேன். யாருக்கு பேசுறாரு பாருங்க, எவ்வளவு தயவு. நினைச்சிருந்தா அவரு இவங்க முகத்தெல்லாம் பார்த்து இவங்க மேல எவ்வளவு கசப்பு கோவம் அடைஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்கெல்லாம் ஆளுங்களான்னு. ஆனா அவங்களுக்கு தான் போய், நீங்க பயப்படாதிருங்க, உங்களுக்காக நான் போய் ஒரு ஆயத்தத்தை ரெடி பண்றேன், உங்களை வந்து நான் கூட்டு போறேன். என்ன ஒரு தயவு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்களை நான் அனாதியாக விட்டு போவேன், உங்களுக்கு ஒரு தேற்று வாழ்நாள் அளிப்பேன், நானே திராட்சை செடி, என் பிதா என்னை அன்பு கூர்ந்தது போல் நான் உங்களை அன்பு கூறுகிறேன், நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்க. யார்கிட்ட பேசுறாரு? அவங்களுக்கு எதோ ஏறல, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் இப்படி பேசுறாரு, ஏறலனாலும் இப்படி பேசுறாரு. தன்னை நீங்கள் என்னுடைய நண்பர்கள், ஒருவன் தன் நண்பர்களுக்கு தன் ஜீவனை விட்டுட்டு அன்பை காட்டுறதை விட காட்ட முடியாது, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். 17வது அதிகாரத்தை யோவானில் படித்து அவங்களுக்காக ஜபம் பண்ணுறார், ஐ ப்ரீஸ்ட்லி ப்ரேயர். என்ன இதில் என்ன படிக்கிறோம், என்ன ஒரு பாடம்? ரிலென்ட்லெஸ் கைண்ட்னஸ். நம்ம குடும்பங்களில், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க உறவுகளில், நம்ம பிள்ளைகள்கிட்ட, நம்ம சர்ச்சில், மற்றவர்கள்கிட்ட, பிள்ளைகள் வளர்ப்பில், நம்ம வேலை இடங்களில் தேவனுடைய தயவின் ஒரு கருவியாக நாம் இருக்க போறோமா? இப்படித்தான் தான் இருந்தாரே ஆண்டவர், இப்படித்தான் நம்மளை இருக்க சொல்றாரு. இடைவிடாம கைண்ட்னஸை காட்டிக்கிட்டே இருங்க. ஏன் ரொம்ப அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இஸ் நாட் ஈஸிலி ப்ரொவோக்ட். திடீர் திடிச்சிடுச்சிடுப்புன்னு கோபப்படாத அன்பு. நீதிமொழிகள் 19:11 சொல்லுது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். ஒரு விவேகமான மனுஷனா அவன் கோபத்தை அடக்கிறவனா இருக்கு, வருது கோபம், எடுத்து ஒன்று கொடுக்கலாமான்னு வருது கோபம். அவன் விவேகம் அவன் கோபத்தை அடக்கிறதுல தான் இருக்கு, கோபத்தை காட்டுறதுல இல்லை. அதெல்லாம் உலகத்தில் இருக்கலாம், அவன் விவேகம் உள்ளவன கோபத்தில் அடக்கிறதுல தான் இருக்கு. குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை, குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. நாம் ரொம்ப உஷாருங்க, என்கிட்ட எல்லாம் ஏமாற்ற முடியாது, நம்ம ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவன், ஸ்ட்ரீட் வைஸ்ன்ற நினச்சிக்கிட்டு முட்டாள்தனமாக இருந்துடக்கூடாது. இயேசுக்காக முட்டாள்களாக மக்களால் ஏமாற்றப்படுகிறவர்களாக இருந்தாலும் நம்முடைய எசட்டை பயன்படுத்தி அந்த மக்கள் மாறுவதற்கு, தேவனிடத்தில் வருவதற்கு கருவியாக. ஆண்டவர் எவ்வளோ ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஆண்டவருக்கே தெரியாது, நாடகம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஓட போகிறாங்கன்னு. ஆனாலும் அவங்களுக்கு தானே எசட்டை காமிச்சாரு, ரிலன்ட்லெஸ் கைண்ட்னஸ், இடைவிடாத தயவை காமிச்சாரு. அதுதானே அவங்கள மாற்றிச்சு, உலகத்தை மாற்றுகிறவர்களாக மாற்றிச்சு. நம்மளும் அப்படித்தான் நம்மளை இருக்கும்படிக்கு ஆண்டவர் கூப்பிட்றாருங்க. அடி தடி திட்டு கிட்டு கோபத்தை பண்ணி இன்னைக்கு நமக்கு முன்னாடி அவங்கள ஏதோ நடத்த வைக்கலாம், உள்ளத்தை மாற்றாது. எசட் ஒரு மனுஷனை உருக்கி மாற்றுற மாதிரி அந்த எசட் நம்ம மூலமாக காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கருவிகளாக நீங்கள் இருப்பீங்களா? பாஸ்டர் அது காட்டினா என்ன குத்து குத்துன்னு குத்துவாங்களே, நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? 2வது பாடத்தை படிங்க வேகமாக. தாவீதுகிட்ட எசடை நம்ம காட்டும் போது, முதலாவது நான் சீக்கிரமாக கோவப்படக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கணும். 2வது எசடை நம்ம காட்டும் போது எல்லாரும் மெஃபிபோஷேத் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தயவு காட்டுறாங்கன்னு ஹன்னூன் மாதிரி சில பேர் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நம்ம தாடியை வெட்டி நமக்கு நிர்மாணமாக கூட நம்மளை அனுப்புகிற அளவுக்கு வருவாங்க. நம்ம என்ன செய்யறது அப்படி நேரங்களில்? என்ன செய்யறது? அதை நமக்கு நடக்கும்போது நம்ம இருதயத்தை கசப்படைந்து எசடை நிறுத்தி கொள்ளும்படிக்கு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அதை தான் பண்ணுறது. நம்ம இருதயத்தை நம்ம அன்கண்டிஷனல் ரிலன்ட்லெஸ் கைண்ட்னஸை காட்டணும், அதை காட்டுறதுக்கு உறுதி எடுக்கணும். 7 தடவை இல்லை 70க்கு 7 தடவை நான் காட்டுவேன், 3 தடவை தான், அதுக்கப்புறம் இல்லை எசடெல்லாம் இல்லை, உனக்கு வெறும் பசடு தான் சொல்லி அடிக்கக்கூடாது. 7 தடவை இல்லை 70 தடவை காமிச்சுக்கிட்டே நம்ம இருக்க பழகணுங்க. தாவீது அந்த பொங்கி வரும்போது நண்பனுக்கு காட்டுறாரு, கையை நீட்டி அவனை ஆறுதல் படுத்த பார்க்குறாரு, அந்த கையை கடிச்சு அனுப்புகிறான், அவன் ரத்தம்லாம் ஒழுகிற அளவுக்கு. தாவீதுக்கு என்ன வரலாம்? கசப். நம்ம சில நேரங்கள் அப்படி பண்ண பார்க்குறோம், அனுபவத்தில் நம்ம போய் ஹெல்ப் பண்ண பார்க்குறோம், திடீர்னு நம்ம மூஞ்சி கடித்த மாதிரி பண்ணிடுறாங்க. நமக்கே ரொம்ப என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு நமக்கு நம்ம ஷேவ் பண்ணுற மாதிரி, நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்மளை அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம நல்ல எண்ணத்தில் தானே போய் செஞ்சோம். அந்த நேரத்தில் நமக்கு வர்றது என்ன? போதும் சாமி, எசடும் போதும், ஒன்றுமும் போதும் அப்படின்னு இன்னுமே நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். நான் ஆச்சா, என் குடும்பம் ஆச்சா, என் வாழ்க்கை ஆச்சா, எதுவும் போக உங்களுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணுறதுன்னு நமக்கு எசடை நிறுத்திக்கலான்னு வருது. அப்படி வர்றது இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், சுவிட்ச் ஆஃப், இது போதும், இனிமேல் எந்த எசட்டும் கிடையாது, குட் பாய் அப்படின்னு சில நேரங்களில் காஸ்பிளில் சில பேருக்கு சொல்ல போகிறோம். சொன்ன உடனே என்ன ஆகுது, போன வாரம் ஒரு ஒரு வீட்டுக்கு சொல்ல போனோம், நல்லா கேட்டார், நல்லா கேட்டார், உடம்பு சரியில்லை. ரோமன் கத்தோலிக்கை பற்றி ஒன்று சொன்னவொன்னே கோவம் வந்துருச்சு அவருக்கு, பயங்கரமாக இது சொன்னார். உடம்பு சரியில்லையே, உங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லலான்னு வந்தோம், நீ இப்படி சொல்லி எங்களை இது ஒரு மாதிரி திட்ட கூட ஆரம்பித்தார். திட்ட ஆரம்பித்த உடனே நல்லபடியாக பேசிட்டு தான் வந்தோம். நம்ம என்ன முடிவு பண்ணுறது, இனிமேல் யார் வீட்டுக்கும் போகிறது, போங்க, நீங்கள் போங்க, கல்ல மண்ணை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா நம்ம இருக்கிறது ராங். யூ ஷுட் நாட் ஸ்டாப் எஃபர்ட் கான்சி. இப்படி தான் நம்ம இருக்கிறது. ஒரு வாட்டி சொல்கிறது கேட்கலன்னா போங்க. நோ, அதுக்கு ஆண்டு அப்படிப்பட்டவங்கள எஸ்எடு பொங்கி வழியாதுங்க. ஆண்டவருடைய தயவு நம்ம கடினப்பட்டு அந்த அப்படியே கழுத்தை நெரிச்சிடுறோம், அந்த சேனலை முறிச்சிடுறோம். ஆண்டவருடைய எஸ்எட் நம் மூலமாக போகாதபடிக்கு நம்முடைய சுயநலத்தினால அதை நெருக்கிறோம். செய்யக்கூடாதது. நம்ம ஹிருதயம் கடினப்பட்டு போய் எஸ்எட் நம்ம மூலமாக செயல்படாமல் பிளாக் ஆகிடுது. தேவனுடைய எஸ்எட் வந்து அதுக்கு ட்ரையல்ஸ் வரும், சோதனைகள் வரும், கொடுமையான நடத்துதல் வரும். நமக்கு நல்லது செய்யும் போது தேல் கொட்டுற மாதிரி சில நேரங்களில் அனுபவம் வரும். ஒரு ஒரு தேன் பூச்சி கூட கழிச்ச மாதிரி வந்து நம்மளெல்லாம் கடிக்கிற மாதிரி வரும். அது வந்தாலும் நம்ம ஒருபோதும் எஸ்எட்டை நிறுத்தக்கூடாது. எஸ்எட்டை நிறக்கூட சில நேரங்களில் தூக்கம் கூட இல்லாமல் போயிடும். ஆனால் எஸ்எட்டை ஒண்டி நிறுத்தக்கூடாது. சில நேரங்களில் ஒரு சர்ச் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிச்சான், பாவம் வந்தார் ஆண்டவருக்கு தெரிஞ்சுன்னு, அவருக்கு வேலை கூட இல்லை, ஒன்றும் இல்லை, படிப்பு இல்லை, சர்ச்சு அவர் ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அருமையான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த வீடெல்லாம் எடுத்து ஃபுல்லாக சர்ச் அவங்கள கவனிச்சிட்டான். அருமையான ஃபேமிலின்னு பார்த்துச்சு. அவனை நல்லா செட்டில் பண்ணி விட்டவனை ஆள் செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணாரான், குடிக்க ஆரம்பித்தாரான். கொடுத்த விசுவாசி பொண்ணை அடிக்க ஆரம்பித்தாரான். சர்ச்சுக்கும் வர்றதில்லை. சர்ச் மக்கள் என்னான்னு போய் கேட்கும்போது, ஏங்க இப்படி ஆச்சு, ஏங்க ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரே போது போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். இந்த சர்ச் என்னை கன்வெர்ட் பண்ண பார்க்குது, அந்த பாஸ்டர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா. யோசிச்சு பாருங்களேன், என்ன ஆகும் அந்த சர்ச்சுக்கு. இப்படி தான் ஆகுறது சில நேரங்களில். நம்ம தாடியை வெட்டிட்டு என்ன ஆகும். அதனால இனிமேல் யாருக்குமே நம்ம நல்லது செய்யக்கூடாதா, எஸ்எட்டை நம்ம நிறுத்திக்கலாமா? நோ, சில நேரங்களில் ஆகலாம். நெவர் நெவர் அல்லோ. அதனால டிசிப்ளின் சில பேரை பண்ணணும். தப்பு செஞ்சால் விட்டுக்கிட்டே இருக்க சொல்லலை. பிள்ளைகளுக்கு நம்ம புத்தி தான் சொல்லணும், அவங்களை டிசிப்ளின் தான் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கரெக்ஷன் தான் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் திருத்தணும். சப டிசிப்ளின் அதெல்லாம் செய்யத்தான் செய்யணும். ஆனால் அவங்க செய்கிற எந்த நம்மளுடைய அன்பை துஷ்பிரயோகம் பண்ணுகிற எந்த காரியமும், அவங்க செய்கிற எந்த காரியமும் கவனிச்சுக்கோங்க. நம்ம இருதயத்தில் கசப்பு வர்றதுக்கு விடக்கூடாது. இங்கே தான் பிரச்சனை. நம்ம திருத்தணும், அவங்களை சரி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அவங்க இவ்வளோ அன்பாக காமிச்சோம், ஆனால் இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டோம், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் கசப்பு வர ஆரம்பித்தோன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை பெரிய பாவங்களில் அந்த கசப்பே தள்ளிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? மற்றவங்களுக்கு நம்ம எஸ்எட்டை காட்டும் போது நமக்கு அவங்க தப்பாக பதில் கொடுத்த உடனே நம்ம இதயத்தில் கசப்பு வந்துருச்சுன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த எஸ்எட் நிறுத்திக்கிட்ட உடனே ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு பாதிக்கிறதுல நம்மளை பெரிய பாவத்தில் விழுந்துடலாம். ஏன் தெரியுமா? இந்த அனுபவம் தாவீதுக்கு ஏற்பட்டுச்சு. அடுத்த அதிகாரம் என்ன என்ன அடுத்த அதிகாரம்? இதுவரைக்கும் உள்ளாத மாபெரும் பாவத்தில் அந்த மனுஷன் விழுந்துட்டான். பெச்சுவாபோடு வேசித்தனம் செய்து விழுந்துட்டான். புரியுதுங்களா? ஏன் ஏன் அநேக பேர் ஸ்காலர்ஸ் எல்லாம் நினைக்கிறது அவனுக்கு இங்கே ஏற்பட்ட அந்த அனுபவம் தான், அந்த கசப்பு தான். எவ்வளோ தயவு காமிச்சோம், எவ்வளோ இது காமிச்சோம், ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி உள்ளூர் போரே வந்துருச்சேன்னு சொல்லி மனசில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பு பயங்கரமான பாவத்தில் அவனை உழுவ வந்துச்சு. இது தான் உங்களுக்கும் எனக்கும் செய்யும். இது பெரிய வார்னிங், நம்ம வெரி டேஞ்சரஸ் வார்னிங். தாவீது அப்படி உழுவ வச்ச மாதிரி நம்ம காண்டி நம்ம எஸ்எட்டை காட்டணும். அது பதில் தப்பாக வரும்போது அதை டீல் பண்ண பார்க்கணுமே தவிர, அதனால நம்ம இருதயத்தில் கசப்பு வளர்த்துக்கிட்டோம்னா, வேதம் பல இடங்களில் சொல்லுது, அவங்க அந்த சேனலை நெருக்கி கசப்பு நம்ம இருதயத்தில் வந்துச்சுன்னா பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்துக்கிறோம். பரிசுத்தாவி வேலை செய்கிறது நிறுத்திடுறாரு. நிறுத்திட்ட உடனே ஆண்டவர் பெரிய பாவங்களை கூட நம்ம விழுந்துடலாம். அதனால தான் வேதம் எபிரேயர்லாம் ஒரு கசப்பின் வேரும் உங்களுக்குள்ள வளராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா அதனால தேவனுடைய கிருபையை நீங்க இழந்துருவீங்க. போட்டிருக்கு இல்லையா? 13 அதிகாரத்துல போட்டிருக்கு, ஒரு கசப்பின் வேரும் வளராம விடக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் மேலேயோ, ஹஸ்பண்ட் மேலேயோ, யார் மேலேயோ எஸ்எட்டை காட்டுற பதில் அவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கசப்பை வளர்த்துக்கிட்டோன்னு போச்சா போச்சு, ஆண்டவருக்குள்ள நம்ம வளர முடியாது. திருத்தணும், கரெக்ட் பண்ணணும் தான். ஆனால் பிட்டர்னஸ் நம்ம இதயத்தில் வளர்த்துக்க கூடாதுங்க. தாவீதை என்ன பண்ணிச்சு பாருங்க, உங்களையும் யோசிச்சு பாருங்க. உங்கள் அனுபவத்திலையும் எப்போ நம்ம ரொம்ப தப்புங்க செய்யறது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பயங்கர கசப்பு வந்து ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு பாருங்க, அப்பதான் யோசிக்காம பெரிய பெரிய தப்பு செய்வான் ஹஸ்பண்ட். ஒய்ஃப் யோசிச்சு பாருங்க, எப்போ ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கசப்பு வருதோ பத்ரகாளி மாறிடுவாங்க சில நேரங்களில். பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க, எப்போ அப்பா மேல பெரிய கசப்பு வருதோ சாத்தானுடைய சாத்தானுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிருது, பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, பயங்கர தப்புங்கள போயிடுவாங்க பிள்ளைங்க. அந்த கசப்பு ஆபத்து ஏற்றது நம்ம காட்டும் போது சில நேரங்களில் நமக்கு டாடி ஷேப் பண்ணப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம். அந்த அனுபவத்தை ஒருபோதும் கசப்பு வளர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தாவீதுகிட்டேருந்து நம்ம படிக்கணும், இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் படிக்கணுங்க. ஏன்னா சாத்தான் அந்த கசப்பின் வேற காண்டி வித்த காண்டி விதைச்சிட்டா பெரிய பாவத்தில் நம்மளை எல்லாம் சைக்காலஜிஸ்ட்டு கேட்டு பாருங்க. எல்லாம் சைக்காலஜிஸ்ட் என்ன தெரியுமா சொல்கிறது, போய் போன உடனே நிம்மதி இல்லைங்க, தப்பு தப்பாக ஏதோ செய்கிறாங்கன்னா யார் மேலேயோ உங்களுக்கு ஆழமான கசப்பு இருக்குது. அந்த கசப்பு உங்கள் பெற்றோருக்கு மேலேயோ உங்கள் ஹஸ்பண்ட் மேலேயோ யார் மேலேயோ இருக்குது, அதனால தான் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க. அந்த கசப்பு தான் காரணம். உங்கள் இதயத்தில் இருக்கா? ஏசு நம்மளை அப்படியே அன்பு செய்தார். கோல்கொத்தாக்கு அவர் போகும்போது யோசிச்சு பாருங்க, அவருக்கு செய்யாத அனுபவமா, அவருக்கு செய்யாத தாடி தாடியே பிடுங்கினாங்களே, துணியை ஒரு துணி இல்லாமல் வெறும் பாதி துணியாவது விட்டாங்களே, அவருக்கு ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையும் அடித்து நிர்வாணமாக அடித்தாங்களே, அவர் என்ன அவமானம், என்ன கேவலம், என்ன அவமானம். அவர் ஒரு குற்றமும் செய்யலை, இத்தனை தயவோடு இறங்கி வந்த தேவன் அவருக்கு செஞ்ச அவமானம், அவருக்காண்டி ஒரு துளி கசப்பாவது அவர் பட்டிருந்தார்னா சிலுவையில் உங்களுக்கும் எனக்கும் இரட்சகர் இல்லையே. எப்படி நமக்குண்டி அவ்வளோ கசப்பு வருது? இவ்வளோ எசதை பெற்றவங்க நான், தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இதுதான் இந்த இன்டர்பர்சனல் நம்ம நல்ல மனித உறவுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை பெற்ற நாம், இடைவிடாத கிருபையை காட்டுகிற உறுதியோடு இருக்கிற நாம், ஈஸியாக கோவப்படுறதுக்கு விடக்கூடாது நம்மளை, ஈஸியாக நம்மளை மக்கள் கோவப்படுத்த விடக்கூடாது, தொடர்ந்து நம்மளை பொறுமையை சோதிக்கும் போது கசப்பு நம்ம இதயத்தில் விடக்கூடாது. அதனால எசட்டை காட்டுறதை நிறுத்தக்கூடாது. அதை பண்ணி பாருங்க, உங்கள் வீடு சொர்க்கமாக தெரியும். ஹஸ்பண்ட் எத்தனையோ வாட்டி எப்படி எப்படியா இருக்கிறவர் எஸ்அடியே நம்ம கிட்டே இருந்து பார்க்கும்போது, ஒன்று மூணு பேர் சொல்லலையா, இப்போ விசுவாசிக்காத பெண்களே நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்போ பார் கத்திக்கிட்டு இருந்தா வீட்டில் இல்லை, நீங்கள் எஸ்அட்டை காட்டிங்க, பக்தி உள்ள பெண்ணாக நடந்து தேவனுடைய கிருபையை உங்க ஹஸ்பண்ட் காட்டு, வார்த்தை இல்லாமல் உன் நடத்தைய பார்த்து அவன் மாறுவான். எஸ்அடுக்கு அந்த பவர் இருக்குங்க, எஸ்அடுக்கு மாத்திரம், கிருபைக்கு மாத்திரம் தான் அந்த பவர் இருக்குது, வேறு எதுக்கும் இல்லை. நம்ம பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உறவினர்களையும் எல்லாருக்கும் தேவனுடைய கிருபையை உணர்த்துறதுக்கு பவர் அதுக்கு இருக்கு. அதை பெற்ற நாம் மற்றவர்கள் காட்டுகிற கருவிகளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதுக்கு உண்மையாக வாழ ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபிப்போம். நல்ல தேவனே, இந்த மாலை வேளையிலையும் இந்த முக்கியமான உறவின் அடிப்படையில் பாடத்தை படிக்க உதவி செய்தீர். இதை என்னுடைய பலவீனத்தில் எடுத்து சொல்லியிருந்தாலும் உம்முடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் எங்களோடு இருந்த ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இத்தோடு இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.